ஓம் சாந்தி. 9/4/2026. இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் சத்திய தந்தையின் மூலமாக உண்மையான விஷயங்களை கேட்டு வெளிச்சத்தில் வந்துள்ளீர்கள். அதனால் உங்களின் கடமை அனைவரையும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது ஆகும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் மற்றவர்களுக்கு ஞானம் சொல்லும் போது எந்த விஷயத்தை நிச்சயம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்? பதில்: அடிக்கடி வாயிலிருந்து பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருங்கள். இதனால் தன்னுடையது என்பது முடிந்து போகும், ஆஸ்தியும் நினைவிருக்கும். பாபா என்று கூறுவதால் சர்வ வியாபி என்ற ஞானம் முதலிலேயே அழிந்து விடுகிறது. ஒருவேளை யாராவது பகவான் சர்வ வியாபி என்று கூறினால் தந்தை அனைவருக்குள்ளும் எப்படி இருக்க முடியும் என்று கேளுங்கள். பாடல்: இன்று இருளில் இருக்கிறான் மனிதன். ஓம் சாந்தி. குழந்தைகள் என்ன கூறினார்கள்? யாரை அழைத்தார்கள்? ஓ ஞான கடலே மற்றும் ஓ ஞான சூரியன் பாபா. பகவானுக்கு அப்பா என்று கூறப்படுகிறது அல்லவா? பகவான் தந்தை என்றால் நீங்கள் அனைவரும் குழந்தைகள். நாங்கள் இருளில் இருக்கிறோம் என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். தாங்கள் எங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு செல்லுங்கள் பாபா என்று கூறுவதால் தந்தையை அழைக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. பாபா என்று கூறுவதால் அன்பு வருகிறது, ஏனெனில் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். வெறுமனே ஈஸ்வரா அல்லது பிரபு என்று கூறுவதால் ஆஸ்தியின் ரசனை இருக்காது. தந்தையே பாபா என்று கூறுவதனால் ஆஸ்தியின் நினைவு வருகிறது. பாபா, நாங்கள் இருளில் வந்துவிட்டோம் என்று அவரை அழைக்கின்றீர்கள். இப்போது தாங்கள் மீண்டும் ஞானத்தினால் எங்களுடைய தீபங்களை ஏற்றி வையுங்கள். ஏனென்றால் ஆத்மாக்களின் தீபம் அணைந்து போய் இருக்கிறது. மனிதர்கள் இறந்துவிட்டால் 12 நாட்கள் தீபத்தை ஏற்றுகிறார்கள். ஒருவர் தீபம் அணையாமல் இருக்க எண்ணெய் ஊற்றுவதற்காக அமர்ந்திருக்கிறார். பாரதவாசிகளாகிய நீங்கள் வெளிச்சத்தில், அதாவது பகலில் இருந்தீர்கள், இப்போது இரவில் இருக்கிறீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. அது எல்லைக்குட்பட்ட விஷயமாகும். இது எல்லைக்கப்பாற்பட்ட பகல் மற்றும் எல்லைக்கப்பாற்பட்ட இரவு. சத்யுகம் திரேதாயுகம் பிரம்மாவின் பகல், துவாபர யுகம் கலியுகம் பிரம்மாவின் இரவு என்று கூறப்படுகிறது. இரவில் இருள் ஏற்படுகிறது. மனிதர்கள் ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். பகவானை தேடுவதற்காக நாலாபுறமும் சுற்றி அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பரமாத்மாவை அடைய முடியவில்லை. பரமாத்மாவை அடைவதற்காகத்தான் பக்தி செய்கிறார்கள். துவாபர யுகத்திலிருந்து பக்தி ஆரம்பமாகிறது, அதாவது ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. தசராவை பற்றி கூட ஒரு கதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. கதைகளை எப்போதும் மனதை கவரும் வகையில் உருவாக்குகிறார்கள். எப்படி சினிமா நாடகம் போன்றவைகளை உருவாக்குகிறார்களோ அவ்வாறு. ஸ்ரீமத் பகவத்கீதை தான் உண்மையானது. பரமாத்மா குழந்தைகளுக்கு ராஜயோகத்தை கற்பித்தார், ராஜ்யம் கொடுத்தார். பிறகு பக்தி மார்க்கத்தில் அமர்ந்து கதைகளை உருவாக்குகிறார்கள். வியாசர் கீதையை உருவாக்கினார், அதாவது கதையை உருவாக்கினார். உண்மையான விஷயத்தை பாபா மூலமாக இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எப்போதும் பாபா பாபா என்று கூற வேண்டும். பரமாத்மா நம்முடைய தந்தையாவார், புதிய உலகத்தை படைப்பவர். எனவே நிச்சயம் அவரிடமிருந்து நமக்கு சொர்க்கத்தின் சொத்து கிடைக்க வேண்டும். இப்போதோ 84 பிறவிகள் அனுபவித்து நாம் நரகத்தில் வந்திருக்கிறோம். குழந்தைகளே, பாரதவாசிகளாகிய நீங்கள் சூரிய வம்சத்தினராக சந்திர வம்சத்தினராக இருந்தீர்கள். உலகத்திற்கே அதிபதியாக இருந்தீர்கள். அப்போது வேறு எந்த தர்மமும் இல்லை. அதற்கு சொர்க்கம் அல்லது கிருஷ்ணபுரி என்று கூறப்படுகிறது என பாபா புரிய வைக்கிறார். இதுவோ கம்சபுரியாகும். லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது என பாபா நினைவுபடுத்துகிறார். பாபா தான் ஞானக்கடல், அமைதியின் கடல், பதீத பாவனன். நீரால் ஆன கங்கை கிடையாது. அனைத்து மணப்பெண்களுக்கும் ஒரே ஒரு பகவான் மணவாளன் ஆவார். இது மனிதர்களுக்கு தெரியாது. ஆகவே ஆத்மாக்களின் தந்தை யார் என்று கேட்கப்படுகிறது. கேட்டால் குழம்பி போகிறார்கள். எங்களுக்கு தெரியாது என்று கூறுகிறார்கள். அட, ஆத்மா நீங்கள் உங்களுடைய தந்தையை பற்றி அறியவில்லையா? இறை தந்தை என்று கூறுகிறீர்கள். அவருடைய பெயர் ரூபம் என்ன? இறைவனை அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்கப்படுகிறது. சர்வ வியாபி என்று கூறுகிறார்கள். அட, குழந்தைகளின் தந்தை எப்போதாவது சர்வ வியாபியாக இருப்பாரா என்ன? ராவணனின் அசுர வழிப்படி எவ்வளவு முட்டாளாக ஆகிவிடுகிறார்கள். தேக உணர்வு நம்பர் ஒன் ஆகும். தன்னை ஆத்மா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை. நான் இன்னார் என்று கூறிக்கொள்கிறார்கள். இது ஷரீரத்தின் விஷயமாகிவிட்டது. உண்மையில் தான் யார் என்பதை அறியவில்லை. நான் நீதிபதி, நான் இது, நான் நான் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இது தவறாகும். நான் மற்றும் என்னுடையது என்பது இரண்டு விஷயங்கள் ஆகும். ஆத்மா அழிவற்றது, உடல் அழியக்கூடியது. பெயர் உடலுக்குத்தான் வைக்கப்படுகிறது. ஆத்மாவிற்கு எந்த பெயரும் வைக்கப்படவில்லை. என்னுடைய பெயர் சிவன் தான் என்று பாபா கூறுகின்றார். சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள். இப்போது நிராகாரரின் ஜெயந்தி எப்படி இருக்க முடியும்? அவர் யாருக்குள் வருகிறார்? இது யாருக்கும் தெரியவில்லை. அனைத்து ஆத்மாக்களின் பெயர் ஆத்மாதான் ஆகும். பரமாத்மாவின் பெயர் சிவனாகும். மற்ற அனைவரும் சாலிகிராம் ஆவார்கள். ஆத்மாக்கள் குழந்தைகள் ஆவர். ஒரு சிவன் தான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார். அவரே எல்லையற்ற தந்தை. அவரை அனைவரும் எங்களை தூய்மையாக்க வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். நாங்கள் துக்கத்தில் இருக்கிறோம் என்று ஆத்மா அழைக்கிறது. துக்கத்தில் தான் அனைத்து ஆத்மாக்களும் நினைக்கிறார்கள். மேலும் இதே குழந்தைகள் சுகத்தில் இருக்கும் போது யாரும் நினைப்பதில்லை. ராவணன் தான் துக்கமுடையவர்களாக மாற்றியிருக்கிறான். இந்த ராவணன் தான் உங்களுடைய பழைய எதிரி என பாபா புரிய வைக்கிறார். இவ்வாறு நாடகத்தில் விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது அனைவரும் இருளில் இருக்கிறார்கள். ஆகவே ஞான சூரியனே, வாருங்கள், எங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்று அழைக்கிறார்கள். பாரதம் சுகதாமமாக இருந்தது. அப்போது யாரும் அழைக்கவில்லை. கிடைக்காத பொருள் என்று எதுவும் இல்லை. இங்கேயோ ஓ சாந்தி தேவா என்று கதறிக்கொண்டே இருக்கிறார்கள். உங்களுடைய சுய தர்மமே அமைதி என்று பாபா வந்து புரிய வைக்கின்றார். அது கழுத்தின் மாலையாகும். ஆத்மா சாந்தி தாமத்தில் வசிக்க கூடியதாகும். சாந்தி தாமத்திலிருந்து சுகதாமத்திற்கு போகிறது. அங்கேயோ சுகமே சுகமாகும். நீங்கள் கதற வேண்டியது இல்லை. துக்கத்தில்தான் இரக்கம் காட்டுங்கள். துக்கத்தை நீக்கி சுகமளிக்கும் தந்தையே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். சிவபாபா, இனிமையான பாபா, மீண்டும் வாருங்கள் என்கிறார்கள். நிச்சயமாக வருகிறார். அப்போதுதான் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரோ சொர்க்கத்தின் இளவரசன் ஆவார். அவருடைய ஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் கிருஷ்ணர் எப்போது வந்தார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. ராதை கிருஷ்ணர் தான் சுயம்பரத்திற்கு பின் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறார்கள். இது யாருக்கும் தெரியவில்லை. ஓ இறை தந்தையே என மனிதர்கள் தான் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அவருடைய பெயர் உருவம் என்ன என்றால் பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவர் என்கிறார்கள். அட, நீங்கள்தான் இறை தந்தையே என்கிறீர்கள். பிறகு பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டவர் என்று சொல்கிறீர்கள். ஆகாயம் துருவமாகும். அதற்கு கூட ஆகாயம் என்று பெயர் இருக்கிறது. நாங்கள் பாபாவின் பெயர் ரூபத்தை அறியவில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். சரி, தன்னை பற்றி அறிகிறீர்களா?
ஆம்.
நாங்கள் ஆத்மா. சரி, ஆத்மாவின் பெயர் ரூபத்தை தெரிவியுங்கள் என்றால் ஆத்மாவே பரமாத்மா என்று கூறிவிடுகிறார்கள். ஆத்மா பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டதாக இருக்க முடியாது. இந்த சிறிய ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் பதிவாகி இருக்கிறது. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஆகவேதான் 7 நாட்கள் பட்டி என்று பாடப்பட்டிருக்கிறது. துவாபர யுகத்திலிருந்து ராவண ராஜ்யம் ஆரம்பமாகியது. அப்போதிலிருந்துதான் விகாரங்கள் பிரவேசமாகியது. ஏணிப்படியில் இறங்கிக் கொண்டே வந்தீர்கள். இப்போது அனைவருக்கும் கிரகணம் பிடித்திருக்கிறது. கருப்பாகி விட்டீர்கள். ஆகவே ஞான சூரியனே வாருங்கள் என பாடுகிறார்கள். வந்து எங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு செல்லுங்கள். ஞானமை சத்குரு கொடுத்தார், அஞ்ஞான இருள் அழிந்து விட்டது. புத்தியில் பாபா வருகிறார். ஞானமையை குரு கொடுத்தார் என்பது கிடையாது. நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் ஞானம் எங்கே இருக்கிறது? அவர்களின் புகழ் பாடப்படவும் இல்லை. ஞானக்கடல், பதீத பாவனன், அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு தந்தை தான் ஆவார். பிறகு மற்றவர்கள் எப்படி ஞானம் கொடுப்பார்கள்? பகவானை அடைவதற்கு பல வழிகள் இருக்கிறது என்று சாதுக்கள் கூறிவிட்டார்கள். சாஸ்திரங்களை படித்தல், யாகம் தவம் போன்றவைகளை செய்தலே பகவானை அடைவதற்கான வழியாகும். ஆனால் பதீத்தர்கள் மீண்டும் பரிசுத்தமான உலகத்திற்கு எப்படி போக முடியும்? நானே வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். பகவான் ஒருவரே ஆவார். பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் கூட தேவதைகள் ஆவர். அவர்களை பகவான் என்று கூற முடியாது. அவர்களுடைய தந்தை சிவன் ஆவார். பிரஜாபிதா பிரம்மா இங்கேதான் இருப்பார் அல்லவா? பிரஜைகள் இங்கே இருக்கிறார்கள். பிரஜாபிதா பிரம்மா குமாரிகளின் அமைப்பு என்று பெயர் கூட எழுதப்படுகிறது. எனவே குழந்தைகள் ஆகிவிட்டனர். நிறைய பீக்கே இருக்கிறார்கள். சொத்து சிவனிடமிருந்து கிடைக்கிறது, பிரம்மாவிடமிருந்து கிடையாது. சொத்து தாத்தாவிடமிருந்து கிடைக்கிறது. பிரம்மா மூலமாக அமர்ந்து சொர்க்கத்திற்கு செல்வதற்காக தகுதியாக ஆக்குகிறார். பிரம்மா மூலமாக குழந்தைகளை தத்தெடுக்கிறார். பாபா, நாங்கள் உங்களுடையவர்கள்தான், உங்களிடமிருந்து ஆஸ்தி அடைகிறோம் என குழந்தைகளும் கூறுகின்றனர். பிரம்மா மூலம் விஷ்ணு புரி ஸ்தாபனை ஆகியது. சிவபாபா ராஜயோகம் சொல்லித்தருகிறார். ஸ்ரீமத், அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானினுடைய கீதையாகும். பகவான் ஒருவரே நிராகார் ஆவார். குழந்தைகளாகிய நீங்கள் 84 பிறவிகள் எடுத்தீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். ஆத்மா பரமாத்மா நீண்ட காலமாக பிரிந்திருந்தது. நீண்ட காலமாக பாரதவாசிகள் தான் பிரிந்திருந்தனர். வேறு எந்த தர்மமும் கிடையாது. அவர்களே முதன் முதலில் பிரிந்தனர். தந்தையிடமிருந்து பிரிந்து இங்கே நடிப்பதற்காக வந்தீர்கள். ஓ ஆத்மாக்களே, இப்போது தந்தையாகிய என்னை நினையுங்கள் என்று பாபா கூறுகின்றார். இதுவே நினைவு யாத்திரை அல்லது யோக அக்னியாகும். உங்களின் தலை மீது இருக்கக்கூடிய பாவ சுமை இந்த யோக அக்னியால் தான் எரிந்து போகும். ஓ இனிய குழந்தைகளே, நீங்கள் பொன் யுகத்திலிருந்து இரும்பு யுகத்திற்கு வந்துவிட்டீர்கள். இப்போது என்னை நினையுங்கள். இது புத்தியின் வேலை அல்லவா? தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விட்டுவிட்டு என்னை நினையுங்கள். நீங்கள் ஆத்மா அல்லவா? இது உங்களுடைய உடல் ஆகும். நான் நான் என்று ஆத்மா கூறுகிறது. உங்களை ராவணன் அழுக்காக ஆக்கிவிட்டான். இவ்வாறு விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. தூய்மையான பாரதம் மற்றும் தூய்மையற்ற பாரதம். தூய்மை இழக்கும் போதுதான் தந்தையை அழைக்கிறார்கள். ராமராஜ்யம் வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் பொருளை புரிந்து கொள்ளவில்லை. ஞானம் அளிக்கக்கூடியவர் ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தை தான் ஆவார். தந்தை தான் வந்து ஒரு வினாடியில் சொத்து அளிக்கிறார். இப்போது நீங்கள் பாபாவினுடையவராக ஆகிவிட்டீர்கள். பாபாவிடமிருந்து சூரிய வம்சம், சந்திர வம்சத்தின் சொத்து அடைய வேண்டும். பிறகு சத்தியுகம் திரேதாவில் நீங்கள் அமரராக ஆகிவிடுவீர்கள். அங்கே இன்னார் இறந்து விட்டார்கள் என்று கூற மாட்டார்கள். சத்தியுகத்தில் அகால மரணம் என்பது கிடையாது. நீங்கள் காலன் மீது வெற்றி பெறுகிறீர்கள். துக்கத்தின் பெயர் கிடையாது, அதற்கு சுகதாமம் என்று பெயராகும். நான் உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை அளிக்கிறேன் என பாபா கூறுகின்றார். அங்கே நிறைய பொருட்கள் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் கோவில்களை கட்டுகிறார்கள் என்றால் அச்சமயம் கூட எவ்வளவு செல்வம் இருந்தது, பாரதம் எப்படி இருந்தது. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் நிராகார உலகத்தில் இருந்தன. உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா இப்போது சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என குழந்தைகள் அறிந்து கொண்டீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா, பிறகு பிரம்மா விஷ்ணு சங்கரர் சூட்சும வதனவாசி ஆவர், பிறகு இந்த உலகம். ஞானத்தினால் குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்கதி கிடைக்கிறது. ஞானம் பக்தி மற்றும் வைராகியம் என்று பாடப்படுகிறது. பழைய உலகத்தின் மீது வைராகியம் வருகிறது, ஏனென்றால் சத்தியுகத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கிறது. இப்போது குழந்தைகளே, என்னை மட்டும் நினையுங்கள் என்று பாபா கூறுகிறார். என்னை நினைவு செய்தால் நீங்கள் என்னிடம் வந்து விடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். தலை மீது இருக்கும் பாவங்களின் சுமையை யோக அக்னியினால் எரித்துவிட வேண்டும். புத்தியினால் தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விட்டுவிட்டு ஒரு தந்தையை நினைக்க வேண்டும். அழைப்பதற்கு அல்லது கூச்சலிடுவதற்கு பதிலாக தங்களுடைய அமைதியான சுய தர்மத்தில் நிலைத்திருங்கள். அமைதி கழுத்தின் மாலையாகும். தேக உணர்வில் வந்து நான் மற்றும் எனது என்ற வார்த்தைகளை கூறக்கூடாது. தன்னை ஆத்மா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வரதானம், தன்னுடைய சத்தோகுண திருஷ்டி மூலமாக மற்ற ஆத்மாக்களின் திருஷ்டி மற்றும் விருத்தியை மாற்றக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். திருஷ்டி மூலமாக சிருஷ்டி மாறும் என்பது பழமொழி. உங்களுடைய திருஷ்டி எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் அது எத்தகைய தமோகுண அல்லது ரஜோகுண ஆத்மாவையும் மாற்றிவிட வேண்டும். உங்கள் முன்னால் வருபவர்கள் உங்கள் பார்வையின் மூலமாகவே மூன்று உலகங்களின் ஞானத்தையும் தங்கள் முழு வாழ்க்கையின் வரலாற்றையும் உணர வேண்டும். இதுவே பார்வையால் பலனளிக்க செய்தல் என்பதாகும். அதாவது பார்வையால் திருப்திப்படுத்துதல் என்பதாகும். இறுதியில் ஞானத்தின் சேவை எப்போது நடைபெறாதோ அப்பொழுது இந்த சேவை நடைபெறும். ஸ்லோகன், தூய்மையின் நடைமுறை சுரூபம் உண்மையாக இருத்தல், சத்தியதா, அதாவது தெய்வீக தன்மை என்பதாகும். அவ்யக்த இஷாரா, மகானாவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை தாரணை செய்யுங்கள். இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்கள் நமக்கு தலை வணங்க கற்றுக் கொடுக்கிறது. இப்பொழுது நீங்கள் உங்கள் சமஸ்காரங்களிலும் எண்ணங்களிலும் எவ்வளவு தூரம் பணிகிறீர்களோ அவ்வளவு தூரம் உலகம் உங்கள் முன்னால் பணியும். பணிவது என்றால் பணிய வைப்பது என்பதாகும். சமஸ்காரங்களிலும் பணிய கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களும் என் முன்னால் கொஞ்சம் பணியட்டும் என்ற எண்ணம் கூட வரக்கூடாது. நாம் பணிந்தால் அனைவரும் பணிவார்கள். யார் உண்மையான சேவாதாரிகளோ அவர்கள் அனைவருக்கும் முன்னால் பணியும் போதுதான் சேவை செய்ய முடியும். ஓம் சாந்தி.